தானியேல் அத்தியாயம் 7. பாபிலோனின் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருடத்திலே தானியேல் ஒரு கனவையும் தன் படுக்கையின் மேல் தன் எண்ணத்தில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த கனவை எழுதி காரியங்களின் சாராம்சத்தை விவரித்தான். தானியேல் சொன்னது, இரவு நேரத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் நான்கு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு தோற்றமுள்ள நான்கு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முதலாவது சிங்கத்தைப் போல இருந்தது. அதற்கு கழுகின் இறக்கைகள் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அதன் சிறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனிதனைப் போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனித இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடியைப் போல வேற இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலா எலும்புகளை கவிக்கொண்டிருந்தது. எலும்பி, அதிக மாம்சம் சாப்பிடு என்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியைப் போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பறவைகள் இறக்கைகளைப் போல நான்கு இறக்கைகள் இருந்தன. அந்த மிருகத்திற்கு நான்கு தலைகளும் இருந்தன. அதற்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு இரவு நேர தரிசனங்களின் நான்காம் மிருகத்தை கண்டேன். அது கொடியதும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது நொறுக்கி அழித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்பிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேறுபட்ட உருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கும் போது, இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சிறிய கொம்பு எழும்பியது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனித கண்களைப் போன்ற கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய உடை உறைந்த மழையைப் போலவும் அவருடைய தலைமுடி வெண்மையாகவும் பஞ்சை போல தூய்மையாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் நெருப்பு தளலும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினதினால் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற நெருப்பிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் நேரமும் நிறைவேறும் வரை அவைகள் உயிரோடு இருக்க கட்டளையிடப்பட்டது. இரவு நேர தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கும் போது, இதோ மனிதனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவரின் அருகில் கொண்டுவரப்பட்டார். சகல மக்களும் தேசத்தார்களும் பல மொழிகளை பேசுகிறவர்களும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் அரசாட்சியும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ஆளுகை அழியாததுமாயிருக்கும். தானியேலாகிய நான் என் உடலுக்குள் என் ஆவியில் சஞ்சலப்பட மாட்டேன். என் மனதில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்கச் செய்தது. சிங்காசனத்தின் அருகில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த நான்கு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நான்கு ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்கள் அரசாட்சியை பெற்று என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் என்றான். அப்பொழுது மற்றவைகளை பார்க்கிலும் வேறுபட்ட உருவம் கொடியதும் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாக நொறுக்கி அழித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து ஓட்டதுமாயிருந்த நான்காம் மிருகத்தை குறித்தும் அதன் தலை மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாக கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாக மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேறு கொம்பை குறித்தும் அவற்றின் அர்த்தத்தை அறிய மனதாயிருந்தேன். நீண்ட ஆயுசுள்ளவராகிய தேவன் வரும் வரைக்கும் நியாய விசாரிப்பு உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் காலம் வரும் வரைக்கும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடன் போரிட்டு அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அவன் சொன்னது, நான்காம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நான்காம் ராஜ்யமாகும். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறுபட்டதாக இருந்து பூமியை எல்லாம் அழித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாகும். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறுபட்டதாக இருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமான தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமான தேவனுடைய பரிசுத்த வான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் வரை அவனுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு வரை அவனை முற்றிலும் அழிக்கும்படியாக அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய மக்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். அவன் சொன்ன வார்த்தை இத்துடன் முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக்கொண்டேன்.